الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما نحل والد ولدا نحلا افضل من ادب حسن او كما قال صلى الله عليه وسلم فهلنيتم الله سبحانه وتعالى ஒருவனுக்கே உரித்தாகும் صلاتும் سلامும் இறுதி நபி முஹம்மது صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஇங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குஞ்சும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரசோதனையான நெருக்கடியான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக வந்த சோதனைகளை விட வர இருக்கின்ற சோதனைகள் கடுமையாக இருக்கும், காரமாக இருக்கும், மிக மோசமானதாகத்தான் இருக்கும் என்பது வரலாற்று ரீதியான உண்மை. கியாமத்தினால் நெருங்குவதற்கான அடையாளமும் அதுதான். அந்த வகையிலே கண்ணியமானவர்களே, உலகத்தையும் ஊரையும் பிறரையும் பற்றி பேசுகின்ற பேச்சுக்கள் தான் நம்முடைய பேச்சுக்களில் அதிகம். இரண்டு பேர் சேர்ந்தால் உலகத்தை பற்றி அல்லது நாட்டை பற்றி, ஊரை பற்றி, பிறரை பற்றி. நான் கண்ணியமானவர்களே உங்களோடு சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். மிக கவனமாக சிந்தனையோடு கேளுங்கள். நாம் பேசுகின்ற பேச்சுக்களில், கூடி கதைக்கின்ற சபைகளில், உரையாடுகின்ற டெலிபோன் கோல்களிலே எத்தனை பேச்சுகள், எத்தனை விடயங்கள் நம்மை பற்றியும் நம்முடைய குடும்பத்தை பற்றியும் நம்முடைய சந்ததியை பற்றியும் பேசுகிறோம். நம்முடைய குடும்பம் நம்முடைய குழந்தைகளை பற்றி எந்த அளவு சிந்திக்கிறோம், ஊர் பலாய்களை எல்லாம் தலைக்குள் போட்டுக்கொண்டு குழம்பிக் கொள்கிறோம், வீட்டுக்குள் நடக்கின்ற பலாய்களை திருத்த முயற்சிப்பதில்லை, நம்முடைய பலாய்களை நாம் திருத்த முயற்சிப்பதில்லை. விளங்குகின்ற பாணியில் சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த காலம் பிறரை பற்றி சிந்தித்து பிறரை திருத்துகின்ற, பிறருடைய நிலைமைகளை சீராக்குகின்ற, நாட்டு நிலைமைகளை சீராக்குகின்ற அந்த சிந்தனையை விட்டுவிட்டு நம்மை சீராக்குகின்ற காலம், நம்முடைய உள்ளத்தை பார்த்து பேசுகின்ற காலம், தனியே இருந்து கண்ணீர் வடித்தழிவு தன்னையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் பற்றி அல்லாவிடம் முறைப்பாடு செய்து முறையிட்டு அள வேண்டிய காலம். இரண்டு சாராருடைய விடயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த இரண்டு சாரார் சரியாக வழிகாட்டப்பட்டால் நமக்கும் நம்முடைய வீட்டுக்கும் நம்முடைய ஊருக்கும் நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய நாம் வாழுகின்ற உலகத்திற்கும் நாம் மௌத்தாகினாலும் நம்முடைய கபருக்கும் நல்லதே நடக்கும். அவர்கள் தான் சிறுவர்கள் வாலிபர்கள். சிறுவர்கள் வாலிபர்கள் இவர்களுக்கு முன்மாதிரி நாம். இந்த இரண்டு சாராரையும் பேச்சால் திருத்துவது சிரமம், பிராக்டிக்கலாகத்தான் திருத்த வேண்டும். அட்வைஸ் பண்ணுவது மிக காரமாகவும் நீண்டதாகவும் இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அட்வைஸ் பண்ணும் பொழுதும் மிருதுவாக அன்பாக. அன்புக்குரியவர்களே, சில முக்கியமான குர்ஆன் வசனங்கள், ஹதீஸுகள், நிகழ்வுகளை சொல்லி முன்னைய கால சிறுவர்கள் வாலிபர்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை பற்றி சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். உஷ்ணமான நேரம்தான், மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நேரம்தான், அதை கொஞ்சம் பொறுத்து அதை சாட்டாக வைத்து பிரசங்கத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்காமல் பிரசங்கத்தை கேட்போம். சஹாபாக்கள் நபியவர்களுடைய ஹுத்பாவை வியர்வை வடித்து கேட்ட ஒரு சுன்னத்தை இன்று நாம் ஹயாத்தாக்குவோம். அன்புக்குரியவர்களே, சிறுவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தூர நோக்கோடு கையாண்ட ஒரு சாரார். அவர்களுடைய சிறுவரோடு சிறுவர் போன்று மாறி நபியவர்கள் அழகாக நடந்து கொள்வார்கள். 40 வயதில் தான் நபித்துவம், 53 வயதில் தான் மதீனாவுடைய வாழ்க்கை ஆரம்பம், 53, 55, 60, 62, 63 வயது வரை வாழ்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு பேசும் பொழுது ஒரு சிறுவருடைய சுபாவத்திலே பேசுவார்கள். பறவைகளை, இது மார்க்க சட்டம் சம்பந்தப்பட்ட விடயம், சுதந்திரம் இல்லாமல் சிறிய கூடுகளுக்குள்ளே அடைத்து ஒடுக்கி வளர்ப்பதென்பது கூடாது. அதுக்கு ஏற்றவாறு சில பறவைகளை வரக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு, என்றாலும் அது சுதந்திரம் இருக்க வேண்டும், சித்திரவதை இருக்கக்கூடாது. ஒரு சஹாபி, உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, பறவை, கிளி போன்ற ஒரு பறவை வளர்த்து வந்தார். அந்த பறவை ஒரு நாள் செத்துவிட்டது. பறவை வளர்த்து நபியவர்களுக்கு தெரியும், ஒரு முறையாக வளர்த்திருப்பார் சஹாபாக்களுடைய பிள்ளைகள். அந்த பறவை செத்தவுடன் எப்படி ஒரு மனிதருடைய குடும்பத்தில் மையத்து விழுந்தால் நாம் ஆறுதல் சொல்வோமோ, பாப்பா மூத்தாயினால் மகனுக்கு ஆறுதல் சொல்வோமோ, உம்மா மூத்தாயினால் மகனுக்கு ஆறுதல் சொல்வோமோ, அது போன்று இந்த பறவை மரணித்த பிறகு, செத்த பிறகு அந்த சின்ன சஹாபி கவலையோடு இருக்கிறார். என்ன உமைர் மாஃபாலன் நுகைர், உடைய அந்த சின்ன பறவைக்கு என்ன நடந்தது உமைர் பாருங்கள். கண்ணியமானவர்களே, ஒரு பறவை செத்து அந்த பிள்ளை கவலையாக இருக்கும் பொழுது கூட நபியவர்கள் அந்த பிள்ளையுடைய மனதை ஆறுதல் படுத்தினார்கள். இது இஸ்லாம். இன்று நாம் அடி, உதை, பத்துவா, வீட்டிலிருந்து விரட்டுவது, அப்படி வீட்டிலிருந்து விரட்டி ஒதுக்கி கண்டித்து பத்துவா செய்துதான் இன்று எத்தனையோ குழந்தைகளை, சிறுவர்களை, எத்தனையோ வாலிபர்களை சிறைச்சாலைக்குள் அனுப்பி இருக்கிறோம், ரவுடிகளாக மாற்றி இருக்கிறோம், நமக்கு கெட்ட பேர் தரக்கூடிய பிள்ளையாக மாற்றி இருக்கிறோம். நம்முடைய நாவால் நாம் தேடிக்கொண்ட ஒரு 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 விசயம். இன்னும் ஒரு சிறுவர் நபியவருடைய சகனிலே சாப்பிடுகிறார். இந்த சிறுவர்களை சபைக்கு எடுக்க மாட்டோம், முன்சப்புக்கு பெரியவர்கள் போவதும் இல்லை, போகின்ற சிறுவர்களை விரட்டுவது. முன்னுள்ளவர் பெரியவர்கள் முன்சப்பில் இருக்க வேண்டும், அவர்கள் போகாத பொழுது சிறுவர்கள் வருவார்கள். கண்ணியமானவர்களே, விரிவாக சில விடயங்களை சொல்ல நேரம் இடம் கொடுக்காது. சாப்பாட்டு சபையிலே நபியவருடைய சகனிலே சிறுவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கும் இங்கும் கையை அப்படி சுற்றி சுற்றி சாப்பிடுகிறார். சகனிலே அங்கு கை போடுகிறார், இங்கு கை போடுகிறார், எல்லா இடத்தாலும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த வேலையை ஒரு பெரிய கண்ணியமான சபையிலே உங்களுடைய குழந்தை உங்களுடைய சகனிலே செய்தால் யாருக்கும் தெரியாமல் தொடையை நோண்டி விடுவீர்கள். நம்முடைய அகலாக யாருக்கும் தெரியாமல் ஒரு தட்டு விடுவோம், திருத்துகிறோம், அடித்து திருத்துகிறோம். அடிக்க வேண்டிய இடத்தில், அடிக்க வேண்டிய வயதில், அடிக்க வேண்டிய விடயத்துக்கு தண்டிக்கத்தான் வேண்டும். காயம் இல்லாமல் முகத்தை தவிர்க்க வேண்டும், அது அனுமதி இருக்கிறது என்றாலும் அது இக்கட்டான நிலைமையில். அன்பானவர்களை, யாருடைய ஒரு குழந்தை ஹசன் அல்ல, ஹுசைன் அல்ல, ரலியல்லாஹு அன்ஹுமா பேர குழந்தைகள் அல்ல, யாரோ அவருடைய குழந்தை தன்னுடைய கண்ணியமான சகனிலிருந்து முறை தவறாக சாப்பிடுகிறது. எப்படி திருத்தினார்கள் அந்த பிள்ளையை? நான் சொல்வது போன்று மனைவியை கூப்பிட்டு, இந்த எடுவன சபையத்தின்னு தெரியாது. எத்தனை வயது குழந்தை? 3 வயது குழந்தை, 4 வயது குழந்தை. ஏ 40 வயதாகியும் முறையாக சாப்பிட தெரியாதவர்களை நீங்கள் பார்ப்பதில்லையா? 4 வயது குழந்தையை விரட்டுகிறீர்கள், 40 வயதாகியும் சாப்பிட தெரியாது. எத்தனை பேர் இருக்கிறோம்? சகநிலை முறையாக சொல்லிவிடுவோம். நபியவர்கள் சொல்ல இருந்துச்சு, என்னுடைய சாணி உட்கார வைத்திருக்கீர்கள், அங்கும் இங்கு அலைந்து சாப்பிடுகிறான், இவனை உங்களுடைய தனியே ஒரு பிளேட்டை போட்டு கொடுத்து விடுங்கள் என்று. அந்த குழந்தையை அன்று சகனிலிருந்து விரட்டி இருந்தால் அந்த குழந்தை அல்லாஹ் பாதுகாத்திருக்க வேண்டும். நம்முடைய காலமாக இருந்தால் அவனுக்கு மஸ்ஜிதும் தெரியாது, குரானும் தெரியாது, அவனுக்கு மார்க்க அறிவும் தெரியாது, ஒழுக்கமும் தெரியாது. அவன் சமூகத்திலே ஒரு உதவாக்கரையாக மாறியிருப்பான். அந்த குழந்தையை தூர நோக்கோடு நபியவர்கள் திருத்துகிறார்கள். யா குலாம், குலாம் என்ற வார்த்தை ஒரு சிறுவரை செல்லமாக கூடும். ராஜா, ராஜா என்று சொல்லுவோமே, துரை செல்லமே, சம்மில்லா. அந்த குழந்தையை நபியர் நோட்டமிட்டார்கள். சில விடயங்களை உடனே குழந்திருத்த கூடாது, தவறு விடும் பொழுது விட்டு பிடிக்க வேண்டும். உடனே சல் சலன்னு பாயக்கூடாது. அந்த பிள்ளை சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மி சொல்லவில்லை, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள். சாப்பாட்டு அரைவாசியில் சாப்பிட ஆரம்பித்து விட்டார். வக்குல் பியமீனி, அந்த குழந்தை 2 கைகளால் சாப்பிடுகிறது, வலது கையால் இடது கையால் மாறி மாறி சாப்பிடுகிறது. வக்குல் பியமீனி, உடைய வலது கையால் சாப்பிடுங்கள் ராஜா. வக்குல் மிம்மா யலீக், நீங்கள் அங்குமிங்கும் சகநிலை அலைந்து அலைந்து சாப்பிடாமல் நீங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கின்ற உணவை சாப்பிடுங்கள். இந்த 3 புத்திமதிகளை அந்த சிறுவருக்கு தொழுகை கூட கடமை இல்லாத வயதிலே நபியவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த சஹாபி, அந்த சஹாபி பெரியாளாகி பெரிய மனிதராக மாறி நபியவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அந்த சஹாபி சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பாக சின்ன வயதில் எனக்கு சாப்பாட்டு ஒழுக்கத்தை அழகாக கற்றுத் தந்தார்கள், அதே முறையில் தான் இன்று வரை சாப்பிடுகிறேன். எதிர்கால இளைஞர்கள் இன்றைய சிறுவர்கள், எதிர்கால தலைவர்கள் இன்றைய வாலிபர்கள், எப்படி அவர்களோடு நடக்கிறோம், எப்படி அவர்களை கண்காணிக்கிறோம். எதை தின்றாலும் பரவாயில்லை, யாரோடு பழகினாலும் பரவாயில்லை, எந்த வியாபாரம் செய்தாலும் பரவாயில்லை, எப்படி சம்பாதித்தாலும் பரவாயில்லை என்று விடுகிறோம். அன்பானவர்களே, இது நமக்கே ஆபத்து. இது ஒரு சிறுவருடைய நிகழ்வு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன குழந்தைகள் நெறிப்படுத்தப்பட வேண்டிய அவருடைய கண்ணியமான கல்வி ஒழுக்கத்திலே மிகவும் கண்காணிப்பு செய்ய வேண்டிய காலம், மிக பயங்கரமான காலம். மதரசாக்கள், குரான் மதரசாக்கள், மார்க்க கல்விகளுடைய இடங்கள் எல்லாம் மிக நீண்ட விடுமுறை, இன்னும் சிலர் பலர் ஆரம்பிக்காமல் இருக்கின்ற காலம். ஓரளவு பாடசாலை கல்வி நடைபெறுகிறது. கண்ணியமானவர்களே, கல்வியை கொடுங்கள். எதை படிக்க கொடுத்தாலும் தக்குவாவோடு, இரையற்றத்தோடு, மார்க்கப்பற்றோடு. நம்முடைய கபருக்கு 4 நன்மைகள் இந்த பிள்ளையால் வருகின்ற அளவுக்கு பிள்ளைகளை தயாரிக்க வேண்டும். குறைந்தபட்சம் நம்முடைய ஜனாசாவை குளிப்பாற்றுகின்ற, நம்முடைய ஜனாசாவை தொழுவிக்கின்ற, நம்முடைய ஜனாசாவுக்கு ஓத வேண்டிய துவாக்களை முழுமையாக ஓதுகின்ற, நம்முடைய பெயரால் நாளாந்தம் நம்முடைய முகத்துக்கு பின்னால் நமக்காக நன்மை சேர்வதற்கு சதக்கா கொடுக்கின்ற எத்தனை குழந்தைகளை நாம் தயாரித்திருக்கிறோம். நம்முடைய குழந்தை அப்படி செய்யுமா? மையத்தை இன்னும் அடக்கவில்லை, வீட்டில் இன்னும் ஒரு மையத்தில் பார்க்கிறது. சொத்து பிரச்சனை, சண்டை, மோதல், கண்ணிமடை. பெற்றோருடைய மையத்துக்கு பிள்ளைகள் வராத எத்தனை மையத்துகள் வர முடியுமான காலத்திலும். ஏன் எடுப்பதில்லை? அம்மா படம் மௌத்துக்கும் வந்துடாது. என்ன என்ன உலகம் கண்ணியமானவர்களே, என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் தெரியுமா இந்த பிரச்சனை? அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தீனை கொடுக்கவில்லை. உங்களுடைய மையத்து வைத்திருக்கின்ற அந்த சுந்தூக்கிலே விழுந்து சண்டை நடக்கும், நடக்கிறது. தொழுவிப்பதற்கு சண்டை நடக்கிறது. மஷூரா இல்லை, மஷூரா பண்ணி நானா தொழுவிப்பதா, தம்பி தொழுவிப்பதா, நானா தொழுவிப்பேன், நானா தொழுவிப்பேன், எப்படி 2 பெரியமாம் ஆகுவது? பெற்றோர்களை வாழ்நாளிலே பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. எங்கோ ஒரு மூளையிலிருந்து விட்டு மையத்து சபையிலே வந்து பெயர் போடுவதற்கு தொழுவிப்பது நான் தான் என்று சண்டை பிடிக்கின்ற எத்தனை பேரை பார்க்கிறோம்? ஏன் இந்த அளவுக்குமா நம்முடைய ஜனாதா இப்படி கேவலப்படாமல் இருக்கத்தான் இந்த பிரசங்கம். சிறுவர்களை நெறிப்படுத்துங்கள். குர்ஆன் வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் சொன்னேன். ஈமான்தாரிகளே, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகள், குடும்பங்கள், மனைவி மக்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா பாவங்களை விட்டு பாதுகாருங்கள். கூவம் புசக்கும் அழிக்கும் நாரா, அந்த நரக நெருப்புடைய எரிகொல்லி, விறகு, எரிகொல்லிகள், எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும், விறகு விறகே மனிதர்கள். தண்ணிமாரோட பானையிலே ஒரு உணவு கொதிக்கிறது, தண்ணீர் கொதிக்கிறது பானையிலே. அந்த பானை கொதிப்பதற்காக விறகாக பயன்படுத்துகின்ற அந்த விறகுக்கு வேதனையா, பானைக்குள் இருக்கின்ற தண்ணீருக்கு வேதனை அதிகமா என்று கேட்டால் விறகுக்குத்தான் வேதனை அதிகம். நெருப்பு நேராகப்படுகிறது. சில மனிதர்கள் நரகத்தின் விறகுகளாக மாறுவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்னும் உஷ்ணம் கூடுதலாக இருப்பதற்காக வேண்டி கற்களை அல்லாஹ் போடுவான், உஷ்ணத்தை எப்படி அடைத்து வைத்திருப்பதற்காக. அங்கு கடின சித்தம் உள்ள மலக்குமார்கள், அவர்கள் கடினமானவர்கள், இறக்கத்தன்மை இருக்காது. அல்லாஹ் அப்படி அவர்களை படித்திருக்கிறார். அல்லாஹ் சொல்வதற்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். அந்த நரக நெருப்பை விட்டு உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மனை மக்களையும். ஹதீஸை சொன்னேன், நல்ல அழகான ஹதீஸ். இந்த பிள்ளையை சந்தோஷப்படுத்த பல கிஃப்ட்களை வாங்கி கொடுக்கிறோம், வயதுக்கு ஏற்ற கிஃப்ட், சில பேர் வயதுக்கு தகாத கிஃப்ட். பிள்ளை இப்பொழுதான் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகி இருக்கிறது, கிஃப்ட் பண்ணுகிற பாப்பா ஆண்ட்ராய்டு போன், ஆண்ட்ராய்டு போன், ஆப்பிள் போன், 2.5 லட்சத்துடைய போனை ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகிய பிள்ளைக்கு கிஃப்ட், டெப் வாங்கி கொடுக்கிறார். பெருமை தொழுகையினும் தொழு என்று சொல்லக்கூடிய 7 வயது அடையவில்லை. பெரும்பாலும் 3ஆம் ஆண்டு யூகேஜி டெப்புடனும். இந்த கால எல்லா குழந்தைகளும் அது ஆன்லைன் பாடமேல் அடிப்படையில் ஆண்ட்ராய்டு போனோடு கண்ணியமான தொடர்பு கூடி இருக்கிறது. படிப்புக்கு மாத்திரம் கொடுக்கிறோமா என்று பார்த்தால் அதை தாண்டி போகிறது. சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? எந்த கிஃப்டை கொடுக்கலாம், எவ்வளவு பெரிய அன்பளிப்பை கொடுக்கலாம், நல்லொழுக்கத்தை விட ஒழுக்கத்தை விட சிறந்த கிஃப்டை ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு கொடுக்க முடியாது. ஒழுக்கம், ஒழுக்கம் இல்லாமல் எதை கொடுத்தாலும் அந்த தந்தை உண்மையான நேர்மையான நீதியான இஸ்லாமிய தந்தை கிடையாது. சின்ன குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள், எப்படி பக்குவப்படுத்தப்பட்டார்கள் என்று ஒரு அழகான நிகழ்வை சொல்கிறேன். எப்படி எதிர்கால அபு யசீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய வலியுள்ளார், அவுலியாக்களின் பட்டியலிலே மிக முக்கியமானவர். அவர் வலியுள்ளவாக மாறியது எப்படி? வலியுள்ளவாக மாறும் பொழுது வளரும் பயிரை முளையிலே தெரியும் என்பார்கள். பிஞ்ச அந்த கன்று பருவத்தில் தெரியும் இந்த மரம் முளைக்குமா பட்டு போகுமா, காய்க்குமா காய்க்காதா பார்த்தாலே தெரியும். அபு யசீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது தந்தை தாய் தந்தை தந்தையுடைய அந்த நிகழ்விலேயே வருகிறது. தந்தை பெரிய வலியுள்ள அல்ல, தந்தை பெரிய மார்க்க அறிஞர் அல்ல, தந்தை பெரிய உச்சகட்ட இபாதத்தாளி அல்ல. ஆனால் அந்த தந்தை, நான் தான் மார்க்க கல்வியிலே பின்தங்கி விட்டேன், நான் தான் குரானை படிக்கவில்லை, நான் தான் ஹதீஸை படிக்கவில்லை, நான் தான் மஸ்ஜிதுடைய தொடர்பை கூட்டிக் கொள்ளவில்லை, நான் தான் உலமாக்களுடைய சபைக்கு பிள்ளைகள் அனுப்பவில்லை, நான் தான் பிரயோசனமான இல்மை போதிய அளவு கற்கவில்லை, என்னுடைய குழந்தையாவது நல்ல பிள்ளையாக மாற வேண்டும், என்னுடைய பிள்ளை எதிர்காலத்திலே ஒளிமயமாக மாற வேண்டும், கண்டிப்பாக வளர்க்கிறார்கள், ஒழுக்கத்தை கொடுக்கிறார்கள், மார்க்க அறிவை கொடுக்கிறார்கள், போதிய அளவு உஸ்தாத்மார்களுடைய தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள், மஸ்ஜித் நடக்கின்ற பாட சபைகளுக்கு மிக ஸ்ட்ரிக்டாக அனுப்புகிறார்கள், பக்குவப்படுத்தப்படுகிறார்கள். பிள்ளை சின்ன வயதில் தொழுகை கடமை இல்லாத வயது. 10 வயதில் தான் நாம் தண்டித்து தொலை வைக்க வேண்டும், சின்ன வயதில் பழக்க வேண்டும். சூரா முஸ்தம்மில், சூரா முஸ்தம்மிலுடைய குர்ஆன் சூராவுடைய விளக்கத்தை மதரசாவிலே படிக்கிறது. யா யுவல் முஸ்தம்மில், போற்றிக் கொண்டிருக்கின்றவரே, குமில்லையில இல்லா கலீலா, இரவுலே கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு எழுந்து இபாதை செய்யுங்கள், இரவு வணக்கம் புரியுங்கள், தஹஜ்ஜுத் தொழுங்கள் என்ற ஆயத்துடைய விளக்கத்தை படிக்கிறது. இந்த பிள்ளை தஹஜ்ஜுத் தொழுவதை விட்டு பரவான தொழுகைகள் கூட கடமையாக்கப்பட்ட வயது பிள்ளை அல்ல. வருகிறது, தூங்குகிறது, தூக்கத்திலே தஹஜ்ஜுத் நேரம் வரும் பொழுது தந்தையை எழுப்புகிறது, பாப்பா குர்ஆன் சூரா முஸ்தம்மிலுடைய விளக்கத்தை படித்தேன், நபியவர்களுக்கு அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழ சொல்கிறான், நீங்கள் ஏன் தொழாமல் தூங்குகிறீர்கள்? பிள்ளையை நீங்கள் சரியாக வளர்த்தால் உங்களையே பிள்ளை திருத்தும், உங்களை வழியுள்ளவாக மாற்றும். நீங்க சஹஜத்தலாம் தூங்குறீங்க பாப்பா, வாப்பா கொஞ்சம் தூக்கமஸ்து, கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்கும், கொஞ்சம் அவருக்கு எலும்ப மனசில்லை சொன்னாரா? அது நபியவங்களுக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை அப்பா, அது நபியவங்க சொல்லுகிற தொழுக. நபியவங்களுக்கு தான், நபிமார்கள் தான் பறந்து படு படு. அப்படியா வாப்பா? அந்த சூறாவுடைய பிற்பகுதி இரண்டாவது பகுதியிலே பக்கத்தில் முடிகின்ற பக்கத்திலே வருகிறது ஆயத். சுருக்கமாக விடையேற்றி சொல்கிறேன். அந்த இரவு வணக்கத்தை சமூகத்திலே, நபியுடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சாராரும் கடைபிடிப்பார்கள். நபியவர்கள் மாத்திரமல்ல, நபியுடைய சமூகத்திலும் ஒரு சாரார் தொடர்ந்து இரவு தொழுகை தொழுவார்கள். இந்த ஆயத்தை படித்தவுடன் பாப்பாவை எழுப்புகிறார். எழுப்பி பாப்பா வாங்க, நானும் நீங்களும் சாஜி சொல்லுவோம், எனக்கு புது செய்ய சொல்லித்தாருங்கள், தொழுகின்ற முறையை சொல்லித்தாருங்கள். அப்பொழுது வாப்பா சொன்னார், ஏ இதெல்லாம் சஹாபாக்கள் சொல்கிற தொழுக, நீ படி. எனக்கு உனக்கு இல்லை, சஹாபாக்களுக்குரிய குரான் ஆயத். அது யதார்த்தம் அப்படியல்ல, எல்லோருக்கும். அவர் பிள்ளையை சமாளித்து படுக்க போடுவதற்காக வேண்டி பிள்ளை சொன்னார். அபு யசீத், பாப்பா கியாமத்து நாள்ல நீ ஏன் தஹஜ்ஜுத் தொழுகிறன்னு அல்லாஹ் என்கிட்ட கேட்டா நான் சொல்வேன், நான் வாப்பாவை எழுப்பாட்டினேன், தொழுவோம் என்று சொன்னேன். வாப்பா சொன்னார், நபி அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கு தான் அந்த தொழுகை உண்டு, அப்ப நான் உங்களே தான் அல்லாஹ் கிட்ட மாட்டுவேன். வாப்பா அந்த அந்த பேச்சு உள்ளத்தை தொட்டது. அன்று வரை வாப்பா தஹஜ்ஜுத் தொழவில்லை, அன்றிலிருந்து வாப்பாவும் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராக மாறினார். இந்த அபு யசீத் என்ற சிறுவர் தான் என் எதிர்காலத்திலே மிகப்பெரிய மேதையாக, ஞானியாக, பல பேருக்கு நேர்வழி காட்டக்கூடிய புனிதராக, ஒரு இறை நேசராக மாறினார். சிறு வயதிலே அவர்கள் கொடுக்கப்பட்ட பயிற்சி, கொடுக்கப்பட்ட கல்வி, கொடுக்கப்பட்ட மார்க்க அறிவு, ஒழுக்கம், அன்புக்குரியவர்களே, இது ஒரு நிகழ்வு. சுஃபியானு சௌரி அஹ்மத்துல்லாஹி, பிரபலியமான ஒரு மார்க் அறிஞர், பிரபலியமான ஒரு இறை நேசர், அல்லாஹ்வுடைய நல்லடியார், ஒரு முஹத்தீஸ், ஒரு முஃபஸ்ஸிர், குர்ஆன் ஹதீஸ் துறைகளிலே தேர்ச்சி பெற்றவர். இவர்களுடைய குடும்பம், பிள்ளை பெற்றோர்கள் எப்படி வளர்த்தார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, எந்த அளவு அழகாக கட்டுப்பாட்டுடன் பக்குவமாக வளர்த்தார்கள் என்றால், இளைஞராக இருக்கிறார்கள், திடீரென்று பெரிய பெரிய இமாம்கள், பெரிய பெரிய உலமாக்கள், பெரிய பெரிய மேதைகள் இருக்கின்ற சபையிலே எல்லோரும் சுஃபியான் சௌரி வருகிறார், சுஃபியான் சௌரி வருகிறார், சுஃபியான் சௌரி வருகிறார் என்று எல்லோரும் அப்படியே கவனம் செலுத்தி, அப்படியே மஸ்ஜிதுடைய வாசலுக்கு சென்று சபையிலிருந்து அப்படியே எழும்பி போய் வரவேற்கிறார்கள். சுஃபியான் வருகிறார், சுஃபியான் வருகிறார். இந்த நிகழ்வை அறிவிக்கின்றவர் சொல்கிறார், பெரிய தாடி வைத்த, நரைமுடி உள்ள, முடி பழுத்த ஒரு பெரிய மூத்த ஒரு அறிஞர் வருகிறார் போன்று நினைத்துக் கொண்டு நானும் எட்டி பார்த்தேன். வாலிபர், டீனேஜில் உள்ள ஒரு வாலிபர் வருகிறார், டீனேஜ் வாலிபர் ஒரு வருகிறார். அவருக்காக சபை முழுக்க எழுந்து சென்று கண்ணியமாக வரவேற்று அவர்களை கௌரவப்படுத்துகிறது. முகத்திலே அப்பொழுதுதான் ஒரு ரெண்டு மீசை தாடி முடிகள் கூட முளைத்திருக்கிறது. சிறு வயதிலே சமூகத்தால் மதிக்கப்படக்கூடிய பிள்ளைகளாக மாறினார்கள். பிள்ளைகள் ஒழுங்காக ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட சிறுவர்களும் இளைஞர்களும். நம்முடைய பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் கண்ணியமானவர்களே. குழந்தைகளுக்கு வெறும் படிப்பையும் வெறும் துனியாவையும் அதை பற்றித்தானே கேட்கிறோம். வேலைக்கு போகாவிட்டால் ஏசுகிறோம், தொழாத பிள்ளைக்கு ஏசி எத்தனை வருடம். கனிமணி புக்கை எடுக்காவிட்டால் ஏசுகிறோம், தவறல்ல. அதே புக்கை தொட முன்னால் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை ஓதாவிட்டால் ஓதினாரா என்று எத்தனை பிள்ளைகளை கேட்டிருக்கிறோம். நாம் ஓதினோமா? ஒவ்வொரு நாளையும் குர்ஆனை கொண்டு ஆரம்பிப்போம். குர்ஆனை கொண்டு எல்லா புக்குகள் மூலமும் நமக்கு பிரயோசனம் கிடைக்கும், பிள்ளைகளுக்கு பிரயோசனம் கிடைக்கும். குர்ஆனை முதலாவது ஓதிவிட்டு புத்தகத்தை எடுக்கின்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை மாற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, குழந்தைகளை பிராக்டிக்கலாக, நாம் சில பழக்கங்களை விட்டுத்தான் பிள்ளைகளுடைய சில பழக்க வழக்கங்களை விட வேண்டும். பிள்ளைகளை சில பழக்க வழக்கங்கள் என்று பேசுகிறோம், தீய பழக்கங்கள், அந்த பாவனை, இந்த பாவனை என்று நம்முடைய வீணான அநியாயமான பாவனைகளையும் நாம் விட வேண்டும். நாம் சரி என்று நினைத்துக் கொண்டு பாவித்துக் கொண்டிருக்கின்ற பாவனைகளை விட்டால்தான் அந்த குழந்தை அதை விட டேஞ்சரான பாவனையை விடும் விடும். அபு தாலிப் ஒரு காஃபிர். சொல்ல வேண்டிய இரண்டு பேருடைய குடும்பத்தை ஒப்பிட்டு பேர், நானாவும் தம்பி. நானாவும் தம்பியும். அபு தாலிப் அபு லஹப் சகோதரர்கள், இரண்டு பேருடைய பிள்ளை வளர்ப்பும் வித்தியாசம். அபு தாலிப் காஃபிர் முஷ்ரிக், நபியோட அன்பாக இருந்தார், ஆதரித்தார், கண்ணியமாக வளர்த்தார், அன்பாக வளர்த்தார், பராமரித்தார். ஆனால் தான் காஃபிர், தான் முஷ்ரிக். அலி, ஜாஃபர், உம்ஹானி, அகீல் ரதியல்லாஹு அன்ஹும் எல்லோருடைய பிள்ளைகள், அவர்கள் அவர்களுடைய விருப்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடுக்கவில்லை. சிலை வணங்குகின்ற இந்த மனிதர் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்கு பிள்ளைகள் தயாராகும் பொழுது தடுக்கவில்லை. அலி அலியினுடைய எதிர்காலம் எப்படி அமைந்தது? ஜாஃபர் அலியினுடைய எதிர்காலம் எப்படி அமைந்தது? உம்ஹான் ரலியல்லாஹுனுடைய எதிர்காலம் எப்படி அமைந்தது? அக்கை அலியினுடைய எதிர்காலம் எப்படி அமைந்தது? சமூகமே போற்றும் புனிதர்களாக மாறினார்கள். அறிவு களஞ்சியம் என்ற பெயரை எடுத்தார்கள் அலி அலியல்லாஹுனவர்கள். அறிவு, எனக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு எப்படி தெரியுமா? அலியே மூசா அலி சலாத்துக்கும் ஹாரூன் அலி சலாத்துக்கும் இடையில் இருக்கின்ற உறவு சொன்னார்கள். அபு லஹப் செல்லமாக வளர்த்தான், தன்னுடைய பேச்சில் ஆடுகின்ற பிள்ளையாக வளர்த்தான், பிள்ளையுடைய இஷ்டத்துக்கு ஆடுகின்ற தந்தையாக அவர் இருந்தார். என்ன நடந்தது? அபு லஹபுடைய இரண்டு பிள்ளைகள் நபியவர்களுடைய நபித்துவத்துக்கு முன்னால், படை வர முன்னால், அபூலகபுடைய இரண்டு பிள்ளைகள் நபியருடைய இரண்டு பிள்ளைகளை முடித்திருந்தார்கள். நபியருடைய மருமக்கள் இன்னொரு வகையில் தம்பிமார்கள். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நபியவர்கள் நபித்துவாதாட்டம் இருந்தார்களோ, தப்பத்தியது அபு அபி லஹபி வசப் என்று அபு லஹபை சபித்து குரான் வசனம் இறங்கியதோ, அபு லஹப் சொன்னான், போய் முஹம்மதுடைய பிள்ளைகளை தலா சொல்லிவிட்டுவான். கண்ணியமானவர்களே போனார்கள். பாப்பாவுடைய செல்ல பிள்ளைகள் தானே, போய் முகத்தில் அடித்தவாறு சட்டங்கள் இறங்க முன்னால் சலாத் சொல்லிவிட்டு, எந்த காரணமும் இல்லாமல் தந்தை சொன்னார் என்பதற்காக சொல்லிவிட்டு வந்து சம்பவம் தொடர்கிறது. அன்புக்குரியவர்களே, இவர்களுடைய மரணம் மிக மோசமாக, மிக கேவலமாக, பாரிய ஒரு மிருகம் திண்டு குதறி அப்படியே சின்ன பின்னமாக்கி அவர்கள் செத்து மடிந்தார்கள். ஒருவிடையம் என்ன மறுபடியும், பிள்ளைகளை செல்லமாக பாவம் செய்தாலும் பரவாயில்லை, கண்டும் காணாது போன்று எப்படியும் வாழலாம், நான் ஸ்ட்ரிக்ட் பண்ணினால் பிள்ளைகளுடைய உள்ளத்துல என்னுடைய இறக்கம் போய்விடும், சொல்லுடைய பாப்பா அம்மாருடைய நினைப்பு, பிள்ளையை சொல்ல சொன்னாலும் பிள்ளை என்னோட கோவிச்சு கொள்ளும், பிள்ளையை ஓத சொன்னால் பிள்ளை என்ன என்ன பேச்சு கேட்காது, பிள்ளைய கொஞ்சம் மதரசாக்கு போக ஸ்ட்ரிக்ட் பண்ணினா பிள்ளை என்ன மொஞ்சி பார்க்காது. மடத்தனம், மன்னிக்க வேண்டும், மடத்தனம், சைத்தானே மாற்றுகிறான். அபூலஹப் அப்படித்தான், அபுலா பிள்ளைகளோடும் அப்படிதான், பிள்ளைகள் அபுலாக கூட அப்படிதான், பாப்பா சொன்னா செய்யத்தான் போகணும், செய்யத்தான். அன்புக்குரியவர்கள், என்ன நடந்தது? இப்படிப்பட்ட பிள்ளைகள், நான் ஆரம்பத்தில் ஜனாதா உடைய சொன்னேன், இப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய மையத்தை தொழவும் மாட்டார்கள், கபன் செய்ய வரவும் மாட்டார்கள். எத்தனை மையத்தில் இந்த துனியாவில் கண்டுவிட்டோமே நாம் இப்பொழுது, இந்த இரண்டு இரண்டு வருடங்களுக்குள்ளால் எத்தனை ஜனாதாக்களை குடும்பம் வரவில்லை, யாரோ பொறுப்படுத்த அடைக்கணும், யாரோ பொறுப்படுத்த அடைக்கணும். ஏன் பிள்ளைகளை தீன் முறைப்படி வளர்க்கவில்லை, அந்த பிள்ளைகள் மையத்தை பார்க்க கூட வரவில்லை? பல காரணங்கள். அபூலக ஒரு வகையான அவனுக்கு எலர்ஜிக்கு ஏற்பட்டு ஒரு அடியுடைய தாக்கம், ஒரு ஒரு தலையிலே பட்ட அடி எலர்ஜிக்காகி ஒரு விசக்கடி வந்து ஒரு விசப்பீஜ் ஏற்பட்டு உடம்பெல்லாம் ஒரு வகையான பழுத்த காயம் புண்ணு புல்லு பிடித்து அழுகி, ஆண் அழகன், அவனுடைய பேர் அபு லஹப், நெருப்பு தணலின் தந்தை, ஆண் அழகன், அவனுடைய அழகு கவர்ச்சியை தான் சொல்ல லஹப். அந்த அபு லஹபுடைய உடம்பு அசிங்கமாகி பழுத்து புழுத்து ஜனாசா அப்படியே ஜனாசா இருக்கிறது வீட்டுக்குள்ளே, அதே தொற்று நோய் போன்று பார்த்து பயப்படுகின்ற காலம். கணேமானுடைய அந்த ஜனாசா அப்படி சுருநாற்றம் அடிக்கிறது, அங்கு பாதைகளிலே போகின்றவர்களுக்கெல்லாம் போக முடியாது, வர முடியாது, நாற்றம். பிள்ளைகள் பக்கத்திலும் போகவில்லை, எந்த செல்லமாக வளர்த்த செல்ல பிள்ளைகள் பாப்பாடி ஜனாதாவுக்கு பக்கத்தில் வரவில்லை. ஒருவர் சொன்னார், வாப்பா உடைய பாப்பாவுடைய மையத்தை நாறுகிறது, நானும் ஒரு ஹெல்ப் பண்ணுகிறேன், வா புதைப்போம், புதைப்போம், கண்ணியமானவர்களே, அப்படியே தூரத்திலிருந்து நீண்ட ஒரு கம்பை எடுத்து அப்படியே இழுத்து கொண்டு வந்து, கட்டி இழுத்து கொண்டு வந்த கம்பால் இழுத்து கொண்டு வந்து அப்படியே ஒரு மலைக்கு பின்னால் தள்ளிவிட்டு கற்களையும் மண்களையும் அப்படியே போட்டு அவருடைய ஜனாசாவை எப்படி மறைக்கிறார்கள். கபரே இல்லை, அபுலாபுக்கென்ற ஒரு கபரு கிடையாது. எந்த பிள்ளைகளை செல்லமாகவும் பாவிகளாகவும் எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமலும் சுதந்திரமாக வளர்த்தானோ அந்த பிள்ளைகள் பாப்பாவுடைய ஜனாசாவை அடக்க கூட வரவில்லை. இதற்குத்தான் இந்த பிரசங்கம். சிறுவர்களையும் வாலிபர்களையும் இணைத்தேன். இறுதியாக ஒரு நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறேன். ஒரு நிகழ்வு, கண்ணியமானவர்களே, ஒரு வாலிபருடைய நிகழ்வு நமக்கு போதும். நம்மை திருத்துவதற்கும் போதும், நம்முடைய பிள்ளைகளை திருத்துவதற்கும் போதும். கண்ணியமானவர்களே, ஒரு வாலிபர் எத்தனை சிறப்புகளை தாண்டி எண்ணுங்கள். பிறலால் அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் முதலாவது, இரண்டாவது ஹரம் ஷரீஃபுக்குள், மூன்றாவது மதீனா முனவ்வராவில், நான்காவது நபியவர்கள் தொழுவிக்கின்ற அந்த மிஹராபுக்கும் மிம்பருக்கும் பக்கத்தில், ஐந்தாவது மதீனாவிலே நபியவருடைய மிஹராப் அமைந்திருக்கின்ற இடம் அந்த வயிற்காப்பட் சுவர்க்கத்து பூங்கா, ஆறாவது மலக்குமார்களுடைய சபையிலே, ஏழாவது தீனுடைய அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகின்ற சபையிலே, எட்டாவது எந்த நபிக்கு குர்ஆன் இறங்கியதோ அந்த நபியிடம், ஒன்பதாவது அல்லாஹ்வுடைய சட்ட தெளிவான சட்டத்துக்கு கட்டளைக்கு மாற்றமாக, பத்தாவது பெரும்பாவங்களில் ஒன்று. இன்னும் சொல்லி கொண்டு போவேன், அவ்வளவு டேஞ்சரஸான அவ்வளவு புனிதமான அந்த விடயங்களை தாண்டி மஸ்ஜிதுக்குள்ளே நபி அவர்களுடைய சபைக்கு வந்து லைசன்ஸ் கேட்டார், அப்ரூவல் கேட்டார், பெர்மிஷன் கேட்டார். எதற்கு? ஜினாவுக்கு, விபச்சாரத்துக்கு லைசன் கேட்டு. எங்கு வந்தார்? இந்த பத்து, நான் சொன்னது பத்து, இன்னும் சொல்லிக் கொண்டு போவே புனிதங்களை, இந்த பத்து புனிதங்களை தாண்டி நபி அவர்களிடம் வந்து, இதன் ஃபித்னா, எனக்கு விபச்சாரம் செய்ய லைசன் தாருங்கள். நம்முடைய மஸ்ஜித் நிர்வாகியிடம் ஒரு முஸ்லிம் சகோதரர், உதாரணம் தான் சொல்கிறேன், நான் இந்த சந்தியிலே பார் திறக்க போகிறேன், நிர்வாகத்தில் அனுமதி தாருங்கள் என்று கேட்டால் எப்படி அணுகுவோம்? கேட்கவும் கூடாது, அனுமதி கொடுக்கவும் கூடாது. அது இரண்டாவது விடயம், எப்படி அணுகுவோம்? பேசி முடிக்க முன்னால் அடித்து துரத்தி இருப்போம், கன்னத்தில் பதம் பார்த்திருப்போம், சமூகத்திலே ஒதுக்கி இருப்போம், ஜும்மாவுக்கு பின்னால் கடிதம் எழுதி வாசித்திருப்போம். இன்னார் மஸ்ஜித் நிர்வாகியிடம், நிர்வாகத்திடம் பார் திறப்பதற்கு அனுமதி கேட்டார். நடைமுறை பிழை, அல பாவம் தான், கொடுக்க கூடாது, விடக்கூடாது, திருத்துகின்ற முறை வித்தியாசம். ஜினாவுக்கு அனுமதி கேட்டவுடன் நபியர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இந்த பத்து விடயங்களையும் சொல்லி இருக்க வேண்டும். நான் நபி, சொர்க்க பூங்காவின் இடம், மிம்பருக்கு வீட்டுக்கும் இடையிலே, குரானுக்கு எதிராக, அல்லாவுக்கு எதிராக, அல்லாவுடைய மாளிகையில் ஜினாவுக்கு அனுமதி கேட்கிறாயே, உன்னை உன்னை போன்ற அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் இருப்பானா என்று பேசித்திட்டு இருக்க வேண்டும். வாலிபரே, நெருங்கி வாருங்கள், கொஞ்சம் தள்ளி இருந்தார், பக்கத்தில் எடுத்தார்கள், ஒதுக்கப்பட வேண்டியவரை பக்கத்தில் எடுத்தார்கள், பக்கத்தில் எடுத்து நெஞ்சை தொட்டார்கள், நெஞ்சை தொட்டு தலையை தடவி, உன்னுடைய தாயுடன், சாட்சியுடன், மாமியுடன், சகோதரியுடன், குழந்தை பிள்ளையுடன், உன்னுடைய இரத்த பந்தத்தில் உள்ள பெண்களோடு யாராவது தகாத உறவு வைப்பதை விரும்புவாயா? விரும்ப மாட்டேன். கவுன்சிலிங் செய்கிறார்கள், கவுன்சிலிங், கவுன்சிலிங், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கை வெள்ளக்காரன் நல்ல கண்டுபிடித்தது. நபிமார்கள் தான் உலகத்திலே தலை சிறந்த கவுன்சிலர்மார்கள், நாசிஹ் குர்ஆனில் வருகிறது, நம்பிக்கையான ட்ரஸ்டான கவுன்சிலர்கள், கவுன்சிலிங் இருக்கிறது. இறுதியாக நான் சொல்லி முடிக்கின்ற நிகழ்வு, கனிமான உள்ளத்தை தொடுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை பற்றி சிந்தியுங்கள், கண்காணியுங்கள், வாலிபர்களை பண்பாக அழகாக திருத்துங்கள். பாருங்கள், குறைக்க சொல்லவில்லை, ஏதோ கட்டுப்பாடு என்ற எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த சபையிலே 50 வீதத்துக்கு மேற்பட்ட வாலிபர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் ஜும்மா தொழுகிறார்களா? மஸ்ஜிதில் தான் இருக்கிறார்களா? இங்கு இல்லாவிட்டாலும் ஏதாவது மஸ்ஜிதில் என்று குத்துபா பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா? யார் பார்ப்பதில்லை, யார் பார்ப்பது? ஒரு ஜும்மாவுக்கு நம்முடைய வாலிபர்களை கூட்டிக் கொண்டு வந்து அமர வைக்க தகுதி இல்லாத தந்தை ஒரு தந்தையா? கவலையோடு கேட்கிறேன் கண்ணியமானவர்களே, இத்தனை வாலிபர், இத்தனை வீதம், 70 வீதம் முதியவர்கள், எனக்கு முன்னால் இருக்கின்ற +50-60% +40-20% 80% +40% முடிக்கிற நிகழ்வை நேரம் இடம் கொடுக்காத இறுதி நிகழ்வு, படிப்பினைக்குரிய அழகான நிகழ்வு. நபியவர்கள் எப்படி அணுகினார்கள், நாம் எப்படி அணுகி இப்பொழுது பிள்ளைகளை ஒதுக்கி இருக்கிறோம், பத்துவா செய்து விடுவோம். முதலாவது பத்துவாவை கொண்டுதான் பதிலே வந்திருக்கும். வாயை பேணுவோம், நம்முடைய பிள்ளைகள் நாமே பத்துவா செய்து சீரழிக்க வேண்டாம். விடமாட்டே உடனே நெஞ்சில் கையை வைத்து அல்லாஹும் மகஃபிரு தம்பஹும் இந்த துவாவை பாடமாய் கொள்ளுங்கள், உலமாக்கிடம் கேட்டு எழுதி கொள்ளுங்கள். இந்த துவாவை எந்த பெரிய பாவிக்கு நீங்கள் நெஞ்சை தடவி தலையை தடவி ஓதினாலும் இன்ஷா அல்லாஹ் அந்த பாவி திருந்துவார். அல்லாஹ் மகஃபிரு தம்பஹும், யாருடைய பாவத்தை மன்னி. என்ன பாவம்? ஜினாவுக்கு அனுமதி கேட்ட பாவம். இந்த இடத்தில் என்னிடம் வந்து உன்னுடைய கட்டளைக்கு எதிராக பல சிறப்புகளை சொன்னேன். இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து, பரிசுத்தப்படுத்து. உள்ளத்தில் கொஞ்சம் அழுக்கு இருப்பதனால்தான் இப்படி கேட்கிறார். கற்பை பாதுகாரு, அசத்தை பாதுகாரு. ஹராமாக இவருடைய தேவையை நிறைவேற்றாமல் இவருக்கு ஹலாலாக நிறைவேற்றுகின்ற திருமணத்துடைய ஏற்பாடு செய்து கொடு. மூன்று துவா அனுப்பிவிட்டார்கள். வாலிபர் சபைக்கு வரும் பொழுது எப்படி வந்தார் அவரே சொல்கிறார். நபி அவர்களுடைய சபைக்கு வரும் வரை நபி அவர்களிடம் அந்த அனுமதி கேட்கும் எந்த அளவு ஃபேவரிட்டாக இருந்திருக்கும். நபி அவர்களிடமே லைசன்ஸ் கேட்பதாக இருந்தால் எந்த அளவு இருக்கும். எனக்கு மிக ஃபேவரிட்டான பாவம் ஜினா, மிக பிடித்த பாவம். எனக்கு அன்று முதல் நபியவர்கள் என்னை புத்திமதி சொல்லி அழகாக அணுகி, நபியவர்கள் இவ்வளவு கெட்டவனை, இவ்வளவு மோசமானவனை, இப்படி பெரிய ஒரு ரவுடியை நபியுடைய சபையிலே பக்கத்திலே உட்கார வைத்து என்னுடைய நெஞ்சை தடவி எனக்கு துஆ செய்தார்களே, அன்று முதல் எனக்கு உலகத்திலே இருக்கின்ற பாவங்களிலே மிக வெறுப்பான, எனக்கு கண்ணுக்கும் காட்ச இல்லாத ஒரு பாவமாக ஜினா விபச்சாரம் மாறியது. இப்படி நம்முடைய சிறுவர்களையும் வாலிபர்களையும் திருத்தலாம். நாம் திருந்துவோம், நாம் திருந்துவிட்டு அவர்களை திருத்துவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது சிறுவர்களையும் வாலிபர்களையும் எதிர்காலத்திலே தலை சிறந்தவர்களாக, ஒழுக்க சீலர்களாக மாற்றுவதற்குரிய பக்குவத்தையும் நம்முடைய வழிகாட்டல்களையும் நமக்கெல்லாம் நசீபாக்குவானாக. யாழ எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ் உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, ஒழுக்க விழுமியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க செய்வாயாக. நம்முடைய மனைவி மக்களை தீனுக்காக கபூல் செய்வாயாக, நம்முடைய பிள்ளைகளை அவருடைய நல்லடியார்களாக மாற்றுவாயாக. எந்தெந்த குழந்தைகள் நமக்கு கட்டுப்படாமல் இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களை நமக்கு கட்டுப்படக்கூடிய கண்குளிர்ச்சியான குழந்தைகளாக மாற்றுவாயாக. நம்முடைய குழந்தைகளை குர்ஆனிலே எப்படி நீ கண்குளிர்ச்சி என்று சொல்கிறாயோ, அழகு அலங்காரம் என்று சொல்கிறாயோ, பாக்கியம் நன்கொடை என்று சொல்கிறாயோ, அந்த அனைத்து விடயங்களுக்கும் உரித்தானவர்களாக நம்முடைய பரம்பரையை குழந்தைகளை ஆக்குவாயாக. நம்மை அதற்கு முன்மாதிரியான பெற்றோர்களாக மாற்றுவாயாக. நம்முடைய சிறார்களை சிறப்பாக்குவாயாக, இளைஞர்களை திருத்துவாயாக, நம்முடைய சிறார்களையும் இளைஞர்களையும் எதிர்கால ஒளி விளக்குகளாக ஆக்குவாயாக, இஸ்லாத்துடைய தூண்களாக மாற்றுவாயாக, இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக, முன்மாதிரியான ஒரு மார்க்கப்பட்டுள்ள மஹல்லாவாக மாற்றுவாயாக, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து மஹல்லாக்களையும் கபூல் செய்வாயாக, கொழும்பினை கபூல் செய்வாயாக, நமது நாட்டினை கபூல் செய்வாயாக, முழு உலக முஸ்லீம்களை உன்னுடைய தீனுடைய பணிபடியாளர்களாக மாற்றுவாயாக, நமக்கு எதிரான சவால்களை முறியடிப்பாயாக, நமக்கு எதிரான திட்டங்களை பயிலியராக்குவாயாக, நமக்கு எதிராக அவர்களுடைய சதிகளை அவர்களுக்கே பாதகமாக மாற்றுவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.